بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وزدني علما இமாம் அபு ஜாஃபர் தஹாவி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய அகீதத்து அஹ்லி சுன்னா வல் ஜமாஆவை நாம் படித்து வருகிறோம். இந்த நூலில் இமாம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அடிப்படையும், அந்த அடிப்படையை நாம் நம்பிக்கை கொள்வது, அதற்கு பிறகு அந்த நம்பிக்கையை அந்த அடிப்படையை நாம் நம்பிக்கை கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, பலன்கள் என்ன, அந்த நம்பிக்கையை நாம் ஏற்றுக்கொள்வதால், அந்த அடிப்படையை நாம் ஏற்றுக்கொள்வதால் நமக்குள் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் என்ன, என்னென்ன குணங்கள் நம்மிடத்திலே மாற வேண்டும், என்னென்ன தன்மைகள் நம்மிடத்திலே வர வேண்டும், இதற்காகத்தான் இந்த அகீதாவை படிக்கிறோம். இந்த அகீதா என்பது ஜஸ்ட் ஒரு தேரி, இதெல்லாம் ஒரு வாக்கியங்கள், அதை நம்ம ஜஸ்ட் கத அலிம்னாக நாம் அதை தெரிந்து கொண்டோம் அவ்வளவுதானா, அல்லது அதை தெரிந்து கொண்டதால் நமக்குள் சில மாற்றங்கள், நமக்குள் சில தன்மைகள் இதெல்லாம் ஏற்படணுமா? புரியுதா? இப்ப ரொம்ப பேர் அகீதா படிப்பாங்க அல்லது படிச்சு கொடுப்பாங்க, அகீதான்னு சொல்லுவாங்க, ஆனா அதை வெறும் ஒரு கருத்தா தெரிந்து கொண்டு அப்படியே கடந்து போறது வேற. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அப்படி சொல்லிக் கொடுக்கல. அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு அடிப்படையும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருந்தது. சஹாபாக்களுக்கு ஈமானிய உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடியதா இருந்துச்சு. புரியுதா? அதுதான் முக்கியம். விளங்குதா இல்லையா உங்களுக்கு? இப்ப சாப்பிடுறீங்க, சாப்பாட்டை சொன்னதுன்னு புரியும், அதனால சொல்றேன். சாப்பிட்டீங்க ஆனா வயிறு நிரம்ப மாட்டேங்குது, பிரயோஜனம் இருக்கா? தண்ணி குடிக்கிறீங்க, தாகம் தீர மாட்டேங்குது, பிரயோஜனம் இருக்கா? பிரயோஜனம் இல்லை. அதே போலதான் இந்த அகீதா. இதை படிக்கிறதுனால நமக்கு என்ன, அல்லாஹ் ஒருவன் படிச்சோம், இணை இல்லாத ஒன்று படிச்சோம், இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமா அல்லாஹை பத்தி படிச்சுட்டு இருந்தோம், இப்ப ரசூலுல்லாஹை பத்தி படிக்கிறோம், இதனால நமக்கு என்ன, நம்பிட்டோம், ஏற்றுக்கொண்டோம், அடுத்து என்ன? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகள், முதலாவதாக இந்த சிறப்புகளை நாம் அறிவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன. நாம் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பிற்குரியவர்கள். புரியுதா? நாம் அறிந்து கொண்டதுனால அவங்களுடைய சிறப்பு மதிப்பு ஒன்றும் கூட போறது கிடையாது, நாம் அறியாததுனால அவங்களுக்கு ஒன்றும் குறைவு கிடையாது. ஆக முதலாவது விஷயம் என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சிறப்புகளை நாம் அறிவதால் நமக்கு நன்மை. அந்த நன்மைகள் என்ன? ஒன்று, ரசூலுல்லாஹிவின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த ஈமான் அது நமக்கு அதிகரிக்க வேண்டும். அந்த ஈமான்ல இன்க்ரீஸ், ஈமான் கூட வேண்டும். ரசூலுல்லாஹ் என்ற ஒருவரை அறிந்திருந்தோம், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறியும் போது அவர்கள் மீது நமக்கு ஈமான் கூட வேண்டும். எப்படி ஈமான் கூட வேண்டும்? அவர்களுடைய அந்த சிறப்பை, பொதுவா பெரிய சிறப்பிற்குரியவர்கள் என்று பொதுவாக அறிவது ஒரு விஷயம், எல்லா நபிமார்களை விட உயர்ந்தவர்கள் என்று பொதுவாக தெரிந்து கொள்வது ஒரு விஷயம், இரண்டாவது குறிப்பிட்டு இன்னென்ன சிறப்புகள் அவர்களுக்கு விசேஷமாக கொடுக்கப்பட்டுள்ளன, இன்னென்ன விதங்களில் நம்முடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற நபிமார்களை விட சிறந்தவர்கள், அல்லாஹு தஆலா நம்முடைய நபிக்கு இன்னென்ன சிறப்பான விசேஷமான கூடுதல் அந்த கௌரவங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்பதாக அறிவது. ரெண்டு விதமா இருக்கு, பொதுவாக அறிவது ஒன்று இருக்கிறது, இன்னொன்று குறிப்பிட்டு அப்படி என்னென்ன சிறப்புகள் என்பதாக பிரித்து பிரித்து தனித்தனியாக அறிகிறது. அப்போ அதனுடைய தொடரில் தான் இமாம் அவர்கள் மிஅராஜை பற்றி சொன்னாங்க. இப்போ பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொதுவான சிறப்புகளை பொதுவாக அவங்க சிறந்தவர்கள் என்று நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது நமக்கு ஈமான் கூட வேண்டும் என்று சொன்னோம். ஈமான் எப்படி கூடும்? ஈமான் என்பது அது ஒரு கலவை, அது ஒரு தனிப்பட்ட விஷயம் அல்ல, பல விஷயங்கள் சேர்ந்தது ஈமான். எப்படி ஈமான் என்பது என்ன? பல விஷயங்கள் சேர்ந்தது ஈமான், தனி ஒரு விஷயம் அல்ல ஈமான் என்பது. எப்படி ஈமான் என்பதுக்குள்ளார அல்லாவை நம்புவது, வானவர்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, தூதர்களை நம்புவது, மறுமையை நம்புவது, விதியை நம்புவது. அப்ப ஈமான் என்ற வார்த்தைக்குள்ளார இப்படி ஆறு அடங்குது இல்ல? சரி, அப்புறம் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வது என்று தனியா சொல்லும் பொழுது அதுக்குள்ளார அல்லாஹுடைய தாத்தை நம்புவது, அல்லாஹுடைய ருபுபியத்தை நம்புவது, அல்லாஹுடைய உலூகியத்தை நம்புவது, அல்லாஹுடைய அஸ்மா சிஃபாத்தை நம்புவது, எவ்வளவு இருக்கு உள்ளுக்குள்ளார. அதே போலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்புவது என்றால் அது ஒரு பெரிய கடல், அதுக்குள்ளார நிறைய விஷயம் இருக்கு. அதுக்குள்ளார இப்ப சஹாபாக்கள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டார்கள், நாமும் தான் ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆனா அவர்களிடத்தில் இருந்த அந்த ஈமானுடைய வெளிப்பாடுகள்ல ஏதாவது லட்சத்தில் ஒன்று ரெண்டாவது நம்மிடத்தில் இருக்கான்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய ஈமான் அதிகரித்து கொண்டே இருந்தது, ஈமானுடைய பிரதிபலிப்புகள் வெளிப்பட்டு கொண்டே இருந்தன. நம்மிடத்தில் ஈமான் செத்துக்கிட்டே இருக்கு, அல்லாஹ் பாதுகாக்கும். ஈமான் செத்துக்கிட்டே இருக்கு, காணா போயிட்டே இருக்கு, மங்கிக்கிட்டே இருக்கு. எப்படி நம்முடைய துணி பழசாகுது, நம்முடைய பொருள் பழசாகுது, அந்த மாதிரி நம்முடைய ஈமான் பழசாகிட்டே இருக்கு, தேஞ்சுக்கிட்டே இருக்கு. சரி, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் என்பது அது ஒரு பெரிய விஷயம். அந்த அடிப்படையில் இப்ப நபி என்பவர்களை நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தீர்கள், அப்புறம் நபி சிறப்பானவர் என்பதையும் நம்பிக்கை கொண்டிருந்தீங்க. அவங்களுக்கு எப்படிலாம் அல்லாஹ் சிறப்பு கொடுத்துருக்கிறான்? ஒரு மனிதரை அல்லாஹு தஆலா, இப்ப உதாரணத்துக்கு மிஅராஜ்ங்கிற சிறப்பை எடுத்து நம்ம இதில் இணைச்சு பேசுவோம் புரியறதுக்காக வேண்டி. ஒரு மனிதரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் மனிதராக இருக்கின்ற நிலையில வானவரை அனுப்பி அவருக்காக விசேஷ வாகனம் ஏற்பாடு செய்து அந்த வாகனத்தில் அவர்களை பைத்துல் முக்கத்தஸ் வரைக்கும் கொண்டு வர வச்சு, பிறகு பைத்துல் முக்கத்தஸில் அவருக்காக எல்லா இறை தூதர்களையும் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்த்து அந்த இறை தூதர்களுக்கெல்லாம் இமாமாக நின்று தொழுக வைத்து, பிறகு அவர்களை முதல் வானத்திற்கு அழைத்து வந்து அந்த முதல் வானத்தில் அவர்களை வரவேற்பதற்காக ஒருத்தர் அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சு, ஆதமை ஏற்பாடு செஞ்சு, பிறகு அடுத்த வானத்தில் அங்கு அவர்களை வரவேற்பதற்காக, இப்படியாக ஒவ்வொரு வானத்திலும் அவர்களை வரவேற்பதற்காக ஒருவரை ஏற்பாடு செஞ்சு ஏற்பாடு செஞ்சு கடைசியில் சித்ரத்துல் முன்தஹா வரைக்கும் ஜிப்ரீல் கொண்டு வந்துட்டு இதுக்கு பிறகு எனக்கு அனுமதி இல்லை நீங்கள் போங்க என்று அனுப்புகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க, அல்லாஹ் அவங்களிடத்தில் பேசுகிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறாங்க, அல்லாஹு தஆலா நிறைய விஷயங்களை அவங்களுக்கு சிறப்பாக கொடுக்குறான், தொழுகை கொடுக்கப்படுது. சரியா? அப்போ நம்முடைய நபி எவ்வளவு உயர்ந்தவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் உள்ள கண்ணியம் எந்த அளவு என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மகத்தான ஒரு நபியுடைய உம்மத்தில் அல்லாஹ் என்ன பிறக்க வச்சானே, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒருத்தரை நபியாக ரசூலாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அருளை அல்லாஹ் எனக்கு செய்தானே, புரியுதா? அப்ப நான் எவ்வளவு அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும், நான் அல்லாஹுவின் மீதும் அவனுடைய தூதரையும் எந்த அளவு நேசிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஏன்? யார் எந்த அளவுக்கு மதிப்புடையவராக இருக்கின்றார்களோ அந்த அளவுக்கு அவங்க மேல நமக்கு மரியாதையும் அன்பும் வரணும். யார் எந்த அளவு மதிப்புடையவர்களாக இருக்கின்றார்களோ அந்த அளவு நமக்கு அவங்க மேல மரியாதையும் அன்பும் வரணும். ஒரு உதாரணம் சொல்ற, உலகத்தில் எந்த நாடா இருந்தாலும் சரி, அந்த நாட்டுடைய தலைவர்களை அந்த நாட்டு மக்கள் உருவமாக போட்டோவாகவோ சிலையாகவோ வச்சு மரியாதை செய்வாங்க இல்லையா. இப்போ ஒரு அரசியல் கட்சி இருக்குன்னு வச்சுக்கங்க, அந்த கட்சியுடைய தலைவருடைய போட்டோவை எல்லாரும் வச்சுக்கிறாங்களா இல்லையா? எதுக்காக வேண்டி வைக்கிறாங்க? அவர் மீது தனக்கு மரியாதை இருக்கிறது, அவர் மீது தனக்கு அன்பு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துறதுக்காக வேண்டி. புரியுதா? இது உலகம் ஃபுல்லா இருக்குது. ஆனா நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தில் அந்த மாதிரி உருவங்களை வைத்துக் கொள்வதை அல்லாஹும் ரசூலும் தடை செய்துட்டாங்க. புரியுதுங்களா? ஒருத்தர் மேல அன்பு இருக்குங்கிறதுக்காக வேண்டி அவருக்கு உருவ சிலைகளை செய்வதையோ அல்லது அவர்களுடைய உருவத்தை வரைந்து வைத்துக் கொள்வதையோ நமக்கு தடுக்கப்பட்டது. இப்போ நமக்கு என்ன, நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எந்த அளவு அவர்கள் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டோமானால் உடனே அவர்கள் மேல நமக்கு கட்டுப்படுத்த முடியாத அன்பு வந்துடும், கட்டுப்படுத்த முடியாத அன்பு நேசம் வந்துடும். புரியுதா இல்லையா? இப்ப இத சஹாபாக்கள் நேரடியா இருந்து பார்த்தாங்க. சஹாபாக்கள் ஜிப்ரீல் வந்து பேசிட்டு போறதை உணர்ந்தாங்க, கேட்டாங்க, சொன்னாங்க இதெல்லாம். அப்ப நம்முடைய ரசூல் அல்லாஹ்விடத்துல எவ்வளவு உயர்ந்தவர்கள் என்பதை புரிஞ்சு கொண்டதுனால அதனாலதான் அந்த சஹாபாக்கள்னால ரசூல்லா மேல அவ்வளவு பிரிய வைத்து, ரசூல்லா மேல அவர்களுக்கு அவ்வளவு பிரிய வந்ததுனால அவங்களுடைய தீன் மேல பிரிய வந்துச்சு. அவர்கள் காட்டி கொடுத்த ஒவ்வொரு சுன்னத்தின் மீதும் அவர்களுக்கு பிரிய வந்துச்சு. அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுக்கு அழைக்கும் பொழுது தன் உயிரே போனாலும் பரவாயில்லை, தன் குடும்பமே இதற்காக வேண்டி அர்ப்பணமானாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அவங்க ஒருத்தர் ஒருத்தர் முன்னாடி முன்னாடி வந்தாங்க. தியாகம் செய்யறதுக்கு, உயிரை கொடுக்கறதுக்கு அவங்க ஒருத்தர் ஒருத்தர் முன்னாடி வந்தாங்க. உனக்கு முன்னாடி நான் ஷஹீதாகணும், உனக்கு முன்னாடி நான் ஷஹீதாகணும்னு வந்தாங்க. இதுதான் ஒரு சின்ன ஒரு உதாரணம். இப்ப நமக்கு இந்த ஈமானு வீக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உயர்வுகளை சிறப்புகளை தெரியாததுனால அல்லது தெரிஞ்சாலும் அதை சிந்திச்சு பார்த்து உணராததுனால அந்த முகபத்தே இல்லை நமக்கு. ஏதோ 100 பேர்ல ஒருத்தர் போல இப்படித்தான் நம்ம ரசூல்லாவை தூரத்துல தள்ளி வச்சிருக்கிறோம். அந்த அன்பு மரியாதை முகபத் இல்லாததுனால மார்க்கத்தின் மேல முகபத் இல்லை, மார்க்கத்தின் மேல மரியாதை இல்லை. அல்லாஹ்வுடைய தீனுக்கு மார்க்கம் என்று வரும் பொழுது ஏதாவது நம்ம இழக்க வேண்டியது வருது. நம்முடைய சுகத்தை, நம்முடைய நேரத்தை, நம்முடைய காசை, நம்முடைய பணத்தை ஏதாவது அர்ப்பணிப்பு செய்யணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும், தொழுகையா தியாகம் பண்ணணும்னு வரும் பொழுது அவங்களுக்கு நேர் மாற்றமா மற்றவங்களை தள்ள பார்க்கறது, தான் விலகி கொண்டு மற்றவங்க யாராவது அந்த இடத்துக்கு வந்துட மாட்டாங்களா, வேற யாராவது இது செய்ய மாட்டாங்களா, நான் நழுவிக்க மாட்டேனா, இது என்ன அடையாளம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டான அன்பு நமக்கு பூரணமா இல்லை. ஏன் அன்பு பூரணமா இல்லை? அவங்களுடைய சிறப்பு புரியாத முட்டாள்களா இருக்கிறோம், அவங்களுடைய உயர்வு புரியாத முட்டாள்களா இருக்கிறோம். இப்ப நாம் அவர்களுடைய உம்மத்தியா இருக்கிறதுனால ரசூல்லாக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா சிறப்பா? அவர்களுடைய உம்மத்தியா, அவர்களுடைய உம்மத்தில் ஒரு நபராக இருக்கிறதுனால நமக்கு தான் நன்மை, நமக்கு தான் சிறப்பு. அவர்களால் நம்ம அடையக்கூடிய அந்த சிறப்பு இருக்குது அவ்வளவு. அவர்கள் மேராஜுக்கு போனதுனால தான் நமக்கு தொழுகை கிடைச்சிச்சு. அவர்கள் மேராஜில் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு கேட்டதுனால சிபாரிசு நமக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இன்னும் எவ்வளவு சிறப்புகள் அவர்கள் மூலமாக நமக்கு அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால நமக்கு கிடைக்கப்பட்ட சிறப்பு என்ன அதை நம்ம புரியும் போது நம்முடைய உள்ளம் எப்போதும் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஈமானிய செல்வத்தால் மனம் நிறைந்து காணப்படும். எனக்கு யாரும் இல்லைனாலும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ். கல்பு எப்போதுமே விசாலமா இருக்கும். உலகத்தினுடைய எந்த நெருக்கடிகளையும் கல்பு பொருட்படுத்தாது. சஹாபாக்களுக்கு தான் பிரச்சனை இருந்துச்சு இல்லையா? நமக்கு இருக்கிற பிரச்சனை, நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு, உடனே சாப்பாடு சொல்லுவோம், தங்குற இடம் சொல்லுவோம், உலகத்தை பத்தி சொல்லுவோம். இதை விட கஷ்டமான ஒரு நிலையில் அவங்க இருந்தாங்க. புரியுதா? உணவுல, மற்ற இடங்கள்ல. ஆனா அவர்கள் உலகத்திலேயே தங்களை ஒரு நிறைவானவர்களாக கருதினார்கள். எப்படி? உதாரணமா சஹாபாக்கள் ஈரான் போயிருக்கிறாங்க படையெடுத்து. அப்ப ஈரானுடைய அந்த தளபதி அந்த பக்கத்தில் அவர் கூடாரங்களை அமைச்சு போருக்கான தயாரிப்புகள் இருக்கிறாரு. சரி, இங்கிருந்து பேச்சுவார்த்தைக்காக வேண்டி கூப்பிட்டு விடுறாங்க. சாத் பின் அபி வக்காஸ் முஸ்லீம்களுடைய கவர்னராக அமீரா இருக்கிறாங்க, படைக்கு தளபதியா இருக்கிறாங்க. அப்ப சாத் பின் அபி வக்காஸ் ஒருத்தர் அனுப்புறாங்க. அவர் சாதாரணமான மனிதராக இருக்கிறாரு, உடம்புல மேல போட்டுக்கிறதுக்கு கூட அவர்கிட்ட வந்து ஒரு ட்ரெஸ் கிடையாது. அந்த குதிரைகள் கழுதைகள் மேல போடக்கூடிய அந்த ஒரு விரிப்பு, பழைய விரிப்பு, அதுதான் எடுத்து கீழேயே அவர் சுத்தி இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு கோலத்தில் அவர் வந்து ஒரு பெரிய, ஒரு பணக்கார நாடு ஈரான் நாட்டுடைய ஒரு பெரிய தளபதியை சந்திக்க போறாரு. ஆஹா, என்னடா நம்ம இப்படி போறோமே, அவங்க எவ்வளவு பெரியவங்க, இதை பத்தி ஏதாவது அவர் சிந்திச்சு பார்த்தாரா? எதையுமே சிந்திச்சு பார்க்கல, அவர் பாட்டுக்கு போறாரு. சம்பவம் பெரிய நீண்ட சம்பவம். அப்ப அந்த ருஸ்துமை பார்த்து இவங்க பதில் ஒரு வார்த்தை சொல்றாங்க. அதாவது ருஸ்தும் கேட்ட கேள்விக்கு பதிலாக, நீங்க ஏன் வந்தீங்கன்னு சொல்லிட்டு. அப்ப அவர் பதில் என்ன சொல்றாரு, துன்யாவுடைய நெருக்கடியிலிருந்து விசாலமான துன்யாவுக்கு உங்களை அழைப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். அந்த பதில ஒரு பதில், அடியார்கள் அடியார்களை வணங்குவதை விட்டும் அடியார்களுடைய ரப்பாகி அல்லாஹுவை வணங்குவதற்கு உங்களை அழைக்க நாங்கள் வந்துள்ளோம். துன்யாவுடைய நெருக்கடியிலிருந்து உங்களை வெளியாக்கி விசாலமான ஒரு துன்யாவுக்கு உங்களை அழைத்து செல்ல வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இப்ப வெளிப்படையில பார்த்தா யாரு நெருக்கடியில் இருக்கா, யாரு விசாலமான உலக துன்யால இருக்கா? சஹாபாக்கள் நெருக்கடியில் இருக்கிறாங்க. சாப்பிடுறதுக்கு ரொட்டி கிடையாது, உடுத்துறதுக்கு முழுமையான ட்ரெஸ் கிடையாது. விசாலமான வாழ்க்கை யார்கிட்ட இருக்கு? ஈரானியர்கள்ட்ட இருக்கு, பாரசீகர்கள்ட்ட இருக்குது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நீ இருக்கிற துன்யா நெருக்கடிக்கிறாங்க. உன்னிடத்துல இவ்வளவு காசு பணம் இருந்தாலும் இந்த ஈமான் இல்லை என்றால் உன்னுடைய துன்யா உனக்கு நெருக்கடி. எங்களிடத்துல காசு பணம் இல்லை என்றாலும் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஈமானால் நாங்கள் இந்த துன்யாவில் ஒரு விசாலமான வாழ்க்கையை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. நமக்கு புரியுமா? இதை புரியறதா இருந்தாலே ஒரு நாள் நான் பயன்படணும், புரியுதா இல்லையா? அல்லாஹ் அக்பர். அப்ப என்ன விளங்குறோம் நம்ம, அந்த ஈமானுடைய பவர், அந்த ஈமானுடைய ஒளியை நோக்கி தான் நம்முடைய இந்த அகீதா, புரியுதுங்களா? அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இது சும்மா உங்களுக்கு வந்து வார்த்தை தான், மனப்பாடம் பண்ணுவீங்க, பரீட்சையில் எழுதுவீங்க, படிச்சுன்னு சொல்லுவீங்க, அவ்வளவுதான். மற்றபடி வாழ்க்கைக்கு இதனால ஒன்றும் கிடைக்காது. அப்போ சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போயிட்டு வந்தாங்க, அதை நம்பினாங்க. இவ்வளோ பெரிய நபி தங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கிறார்கள் என்பதை புரிஞ்சதுனால தான் அந்த நபி மேலே அவ்வளவு பாசத்தை கொட்டினாங்க. அந்த நபி மேலே அவ்வளவு பாசத்தை கொட்டினாங்க. எதை சொன்னாலும் செஞ்சாங்க, எதை சொன்னாலும் செஞ்சாங்க. ரசூல்லாவை பார்க்க, அதாவது ரெண்டு விதமான அன்பு, ஒன்று பிசிக்கல் அன்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல வெளிப்படையான அன்பு வச்சிருந்தாங்க. எப்படின்னா தங்களுடைய மனைவி மக்களை பார்ப்பது, பார்ப்பதை விட ரசூல்லாவை பார்க்கறது அவங்களுக்கு பிடிக்கும், புரியுதா? அவ்வளவு ஒரு பிசிக்கல், ஒரு வெளிப்படையான, ஒரு உடல் சார்ந்த ஒரு அன்பையும் ரசூல்லா மேல வச்சிருந்தாங்க. இன்னொரு அன்பு ஆன்மீகமான ஒரு அன்பு, உள்ளம் சார்ந்த ஒரு அன்பு. எப்படி? ரசூல்லா ஒன்று சொல்லிட்டாங்களா, அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. ஒருத்தர் மோதிரம் போட்டு வந்தாரு, சலாம் சொன்னாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சலாமுக்கு பதில் சொல்ல திருப்பிக்கிட்டாங்க மூஞ்ச. அப்ப பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்க, உங்க கையில தங்க மோதிரத்தை ரசூல்லா பார்த்துட்டாங்க, அதனாலதான் உங்களுடைய சலாமுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லல. உடனே கலட்டி தூக்கி எரிஞ்சிட்டார், உடனே கலட்டி தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்டார். அப்ப வந்தவன கேட்டாங்க, என்ன செஞ்சீங்கன்னு, தூக்கி எறிஞ்சிட்டேங்கிறாங்க. அப்ப பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்க, தூக்கி எறிய தேவையில்லை, அதை யாராவது பெண்களுக்கு நீங்க கொடுக்கலாம் அப்படின்னாங்க. ரசூல்லாக்கு பிடிக்காது, அப்புறம் என்னத்தை பெண்களுக்கு கொடுக்கறது, தூக்கி எறிஞ்சிட்டேன்ட்டாங்க. எப்படி சிந்திச்சாங்க பாருங்க, என் கையில இருக்கும்போது ரசூல்லாவுடைய வெறுப்பு அது மேல வந்துருச்சு, அதுக்கு பிறகு நான் அதை கொண்டு போய் என் பெண்கள்டையா கொடுக்கறதே வேணாண்டாங்க. அப்ப இந்த மாதிரிலாம் இது இவங்க மட்டுமல்ல, அபூபக்கர் எடுத்துக்கும், அவர் எல்லாத்திலையுமே அவங்க தான் ஃபர்ஸ்ட், அவங்களுக்கு பின்னாடி தான் எல்லா சகாபாக்களுமே. இந்த ஹிஜ்ரத்திலிருந்து எடுத்து பாருங்க, இந்த ஒரு அன்பு நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறப்புகளை படிக்கும் போது வரணுங்க. அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை படிக்கும் பொழுது நமக்கு அல்லாஹ் மேல் அன்பு வரணும். அல்லாஹுடைய தாதிம் அதமத், அல்லாஹுடைய மகத்துவம் நம்முடைய உள்ளத்தில் வரணும். புரியுதா? அல்லாஹுடைய சிஃபத்துகளை அறிய அறிய, புரியுதா, அல்லாஹுடைய அன்பும் அல்லாஹுடைய மகத்துவமும் நமக்கு வரணும். அப்ப அதை தொடர்ந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகள் மேல நமக்கு மகத்துவம் வரணும், அல்லாஹ்வுடைய தீன் மீது நமக்கு மகத்துவம் வரணும், அல்லாஹ் தடுத்த பாவங்கள் பார்க்கும் பொழுது நமக்கு பயம் வரணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறப்புகளை படிக்க படிக்க அவங்க மேல நமக்கு முஹப்பத் வரணும். இப்படிப்பட்ட ஒரு ரசூல் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறானே, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். யா அல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு நபியை எனக்கு கொடுத்தியே நினைச்சு பார்க்கணும். அதுக்கு தனியா நம்ம அல்லாஹ்க்கு சுக்ர் பண்ணணும். புரியுதா இல்லையா? கையில துட்டு கொடுத்தா மட்டும் நான் சந்தோஷம், காசு பணம் கிடைச்சிருச்சுன்னா என்ன சந்தோஷம், என்னைக்காவது நம்ம நினைச்சு பார்த்துருக்குறோமா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப துன்யால நீங்க எதை எதெல்லாம் நினைச்சு பார்த்து அல்ஹம்துலில்லா அல்லாஹ் எங்களுக்கு வீட்டை கொடுத்தான், அல்ஹம்துலில்லா அல்லாஹ் எங்களுக்கு காசை கொடுத்தா நினைச்சு பார்த்துருக்கீங்களே, அல்லாஹ் நீ எவ்வளவு பெரிய அருளாளன், இப்பேற்பட்ட நபியை எனக்கு எங்களுக்கு கொடுத்தியே, அந்த நபியுடைய உம்மத்தில் எங்களை படைக்க வச்சிய, சுபான் அல்லா ரபுல் ஆலமீன் அப்படின்னு நினைச்சு அழுது என்னைக்காவது அல்லாஹ்க்கு சுஜூத் பண்ணிருக்கிறோமா? நினைச்சு பாருங்க. நான் சொல்றது விளங்குதா இல்லையா? அதெல்லாம் நம்ம வந்து அதெல்லாம் ஒண்ணு அப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கானே நமக்கு தெரியறதும் இல்ல. புரியுதா? அப்படிலாம் கொஞ்சம் தெரிய வந்தா விட, ஆமா அப்படியே உலக நியதியில நடந்துகிட்டே இருக்கு. எப்படி இந்தியன்ஸ் மாதிரி என்ன என்ன நடந்தாலும் சரி அப்படியே கேஷுவலா அப்படியே கடந்து போயிடும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஒரு பதட்டம், ஒரு துடிப்பு, ஒண்ணு கிடையாது. சொல்லுவாங்கல்ல கல்லுல மழை பெஞ்ச மாதிரி, எருமாட்டு மேல மழை பொழிஞ்ச மாதிரி, அல்லாஹ் பாதுகாக்கணும். தப்பா சொல்றேன்னா சொல்லு, திருத்தி சொல்லுங்க. புரியுதா? நினைச்சுப்பாங்களே இப்பேற்பட்ட ஒரு நபி, சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் அக்பர், எவ்வளவு ஒரு மகத்தான நபி. அல்லாஹ் அவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பக்கம் உயர்த்திட்டானா? எவ்வளவு பெரிய சிறப்பு அல்லாஹ் கொடுத்தான். ஒரு வாரம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வந்து அல்லாஹ் நாலாவது வானத்தில் நிறுத்தி வச்சுட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நாலாவது வானத்தில் அல்லாஹ் நிறுத்தி வச்சான். நம்முடைய நபியை அதுக்கு மேல, அந்த நபியை வரவேற்பதற்கு இத்தனை நபிமார்கள் அல்லாஹ் கொண்டு வந்து வச்சான. இதுல வேற ஒவ்வொரு கதவை, வானத்துடைய கதவை திறக்கும் பொழுதும் வானவர் சலாம் சொல்லி யாருன்னு கேட்டு பதில் சொன்ன உடனே அப்பா சுபஹானல்லாஹ் வரவேற்று 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 இவ்வளவு பெரிய சிறப்பு சித்ரத்துல் முன்தஹா, அதையும் தாண்டி அரசு வரைக்கும். அல்லாஹ் இப்ப யோசிச்சு பாருங்க, நம்முடைய நபிக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு கிடைச்சிச்சுன்னு சொன்னா அந்த சிறப்பு நமக்கு தான். அந்த சிறப்பு என்ன? நமக்கு தான். இப்ப உதாரணத்துக்கு, அதாவது மார்க்கத்தினுடைய அல்லாஹ் ரசூல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நம்ம உதாரணம் சொல்ல முடியாது, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இப்ப நீங்க என்ன செய்றீங்க, உங்க புள்ள படிக்கிறான் சரியா, பத்தாம் கிளாஸ்ல என்ன ஒரு அட்டு மார்க்கை வாங்கிட்டு இருந்தான். என்ன அட்டு மார்க்? என்ன சரி ஏதோ வச்சுங்களேன், எத்தனை மார்க்கு பத்தாம் கிளாஸ்ல மொத்தமா 500 மார்க்கா? 480 வாங்கிட்டு வந்துட்டான். பார்க்கணுமே அம்மாவுக்கு என்ன, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. 4 நாள் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா இருக்கிற போன் நம்பர்லாம் எடுத்து என் புள்ள 480 வாங்கிட்டு வந்தான். ஒரே சந்தோஷமா தாங்காது. உள்ள மிட்டாய் வாங்கி கொடு, ஸ்வீட் வாங்கி கொடு அப்பா, அவனை கவனிக்கிறது என்ன, என்ன கிழிச்சுட்டான் என்ன சொல்ற, வாங்கணும் அதுக்குன்னு சொல்லி வாங்காதரா, தூங்கடான்னு சொல்லி விட்டுறாதீங்க. அவன் ஏற்கனவே தூங்குறதுக்கு திட்டம் போட்டு இருக்கான். உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா இல்லையா? சரி, உங்க புள்ள வந்து வேற ஏதாச்சும் உதாரணத்துக்கு ஒரு பெரிய போட்டியில பரிசு வாங்கிட்டு வந்தான், சந்தோஷப்படுறீங்களா இல்லையா? என்னமா சொல்றீங்க, சந்தோஷப்படுறீங்க. இப்ப உங்களோட பிறந்த உங்களுடைய சகோதரன், அல்லது நீங்க பெத்த புள்ள, அல்லது நீங்க கட்டின கணவர், அல்லது உங்களுடைய தந்தை, அல்லது உங்களுடைய தாய், யாராவது ஒருத்தங்க பெரிய சாதனை செஞ்சு அவங்கள உலகத்தில் உள்ளவங்களெல்லாம் பாராட்டி ஒரு பெரிய பரிசு கொடுத்துட்டா உங்களுக்கு சந்தோஷம் வருதா இல்லையா? வருதா இல்லையாமா? சுபஹானல்லாஹ், நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நம்ம எந்த அளவுக்கு உள்ள செத்து போயிருக்கோன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரா அஹ்ஸாபுடைய 6வது வசனம், 6வது தான் இருக்கும், 33ல் அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நபி அவர்கள் மூமின்களுக்கு அவர்களது உயிரை விட நெருக்கமானவர்கள். இப்ப உங்களுடைய தாய் தந்தை யாரா இருந்தாலும் உங்களுடைய உயிருக்கு அடுத்தபடி தானே இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய பெற்றோரை விட, உங்களுடைய பிள்ளைகளை விட நீங்கள் என்னை நேசிக்காதவரை நீங்கள் மூமினாக ஆக முடியாது. அப்ப நமக்கு எவ்வளவுதான் நம்முடைய பெற்றோர்களா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், கூட பிறந்த சகோதரர்களா இருக்கட்டும், இரத்தத்தால் அவர்கள் நெருக்கமானவர்களை தவிர, உறவால் நெருக்கமானவர்களை தவிர ரசூலுல்லாவோட நெருக்கமானவங்களை ஆகிட முடியுமா? நமக்கு புரியல. அப்படிலாம் ஆக்கணுமா ஆகணுமா? எப்படி ஆக மாட்டேங்குது? இத்தனை நாளாக களிமா சொல்லிட்டு இருக்கிறோமே, இத்தனை நாளாக தொழுகிறோமே, ஒன்றும் மண்டையில் வரமாட்டேங்குது. ஏ ஆமாம், இப்படியே சாப்பாட்டு பின்னாடியும் ட்ரெஸ்ஸு பின்னாடியும் தினைக்கும் ஞாயிற்றுக்கிழமை எங்கடா கல்யாணம் நடக்கும், யாரா வந்து விசேஷத்துக்கு கூப்பிடுவா, இப்படியே இருந்தால் இப்படியே இருக்க வேண்டியதான். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு ஈமானிய உலகம் இருக்கு, புரியுதா இல்லையா? அந்த தேடலுக்கு போனாதான் இந்த உலகமே உங்களுக்கு புரிய, ஒரு ஹக்கீகத்தை விளங்கும் உங்களுக்கு. இதில் இருக்கிற வரைக்கும் இப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான். காலையில் என்ன சாப்பாடு, வீட்டுக்காரங்க கேட்பாங்க, ஏய் மத்தியானம் என்ன சாப்பாடு, உங்களுக்கு நான் அது, அப்புறம் ராத்திரி என்ன சாப்பாடு, அப்புறம் நாளைக்கு என்ன சாப்பாடு செய்யலாம், முடிஞ்சு டோட்டல் லைஃபு போயிட்டே இருக்கும். வருஷம் முடியும் போது என்ன வாங்கலாம், என்ன ட்ரெஸ் வாங்கலாம், எங்கே வீடு வாங்கலாம், எங்கே அது வாங்கலாம், இது வாங்கலாம், அப்படியே முடிஞ்சு லைஃப். கடைசியில் மணக்குள் மோத்து வந்து ஒரே அடி அடிப்பேன், வாடா திட்டம் போட்டே இருக்கு, உனக்கு கபரு வா அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது அல்லல்லா 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 என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு கதற வேண்டியதுதான். குரான் அப்படி தானே நல்லா சொல்கிறான், சூரா முனாஃபிகுன் படிச்சு பார்த்துருக்கீங்களா இல்லையா? கடைசியில் அப்படி தானே சொல்கிறான், ஹத்தா இதா ஜா அஹதஹுல் மௌத்து, ஹத்தா இதா ஜா, நாங்கள் ஓத மாட்டேங்கிறீங்க, يا ايها الذين امنوا لا تلهكم اموالكم ولا اولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فاولئك هم الخاسرون وانفقوا مما رزقناكم من قبل ان ياتي احدكم الموت فيقول ربي لولا اخرتني الى اجل قريب ملك الموت வந்து அடிச்சு புடுங்கும் பொழுது அல்லாஹ் கொஞ்சம் விட்டுறா அல்லாஹ் கொஞ்சம் விட்டு விடா அல்லாஹ் நான் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் وَلَنْ يُؤَخِّرَ اللَّهُ نَفْسًا إِذَا جَاءَ أَجَلُهَا எந்த ஒரு ஆன்மாவையும் அல்லாஹு தஆலா விட்டுவிட மாட்டான் அதற்குரிய தவணை வந்து விட்டால் முடிஞ்சு خلاص அவ்வளவுதான் தூக்கிட்டு போயிடுவார் குண்ட கட்டக்க தூக்கிட்டு போயிடுவார் புரியுதா இல்லையா அல்லாஹ் பாதுகாக்க விஷயத்துக்கு வாங்க என்னன்னு சொன்னா இப்ப நமக்கு இந்த இரத்த உறவுகள் ஒண்ணுமில்லாத இரத்த உறவு இரத்த உறவு ஒண்ணுமில்லைன்னு சொன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்காதீங்க போய் இரத்த உறவு தான் உலகத்தில் இருக்கிற நேமத்திலே பெரிய நேமத்து அதுவே அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது ஒண்ணுமில்ல அதுக்குன்னு அவங்கள்ட்ட சண்டை போடணும் முறிக்கணும் சொல்லல எந்த ஒரு இரத்த உறவு இந்த உலகத்திலேயே பெருசோ அல்லாஹ்வுடைய பார்வையிலே அது பெருசு புரியுதா யார் உறவை சேர்த்தார்களோ அவர்களை நான் சேர்த்துக் கொண்டேன் யார் வெட்டினார்களோ அவர்களை நான் வெட்டிவிட்டேன் அப்படிப்பட்ட இரத்த உறவை விட நமக்கு யார் தான் முக்கியம் அல்லாஹ்வு ரசூல் தான் முக்கியம் அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த சிறப்பை கொண்டு நமக்கு மனசுல சந்தோஷம் வரல மனசு திருப்தி வரலனா அப்ப என்ன நம்ம ரசூல்லாவை நெருக்கமானவங்களா விளங்கி வச்சிருக்கோம் இப்ப நீங்க உங்களை கூப்பிடுறாங்க ஒரு காலேஜுக்கு ஒரு கல்லூரிக்கு என்ன உங்களுடைய பையன் டிகிரி வாங்க போறான் என்ன அவனுக்கு ஒரு போர்வையை போத்தி ஒரு பேப்பரை கொடுக்க போறாங்க அதுலயும் அவன் தான் டாப் காலேஜ்லயே டாப் அப்படிங்க போறாங்க அல்லது வந்து யூனிவர்சிட்டிலேயே டாப்புங்க போறாங்க அல்லது ஸ்டேட்லேயே டாப்புங்க போகிறாங்க அல்லது இந்தியாலேயே அவன் தான் டாப்புங்க போகிறாங்க அவனுக்கு அந்த பரிசு கொடுக்கும் பொழுது அந்த கப்பு கொடுக்கும் பொழுது என்ன அந்த போர்வை தூக்கி போத்தும்போது நீங்கள் உட்காந்துக்கிட்டு என்ன செய்வீங்க சந்தோஷத்தில் உங்கள் கண்ணிலிருந்து அப்படியே தண்ணியாக கொட்டும் மகிழ்ச்சி ஆனந்த கண்ணி இருக்கிறாங்களே சந்தோஷமாக வரும் அப்படியே அல்லா நல்ல முஸ்லீமானவங்களா இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என் பையனுக்கு இவ்வளோ பெரிய கண்ணியத்தை கொடுத்துப்பீங்க சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா துன்யாதாரியா இருந்தாங்கன்னா அவங்க எப்படி வெளிப்படுத்துறாங்கன்னு கொடுத்துறாங்க இப்போ பாருங்க சுப்ஹான் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நம்மள மாதிரி பாவிகளை எல்லாம் அல்லாஹு தாலா இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தில் பிறக்க வச்சு அதுலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தில் அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்கள் அல்லாஹ் பிறக்க வச்சு வச்சு பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் எல்லாமே அவங்க உம்மத்து தான் ஒரு நபி வந்துட்டாலே அதுக்கு பிறகு எல்லாருமே யார் உம்மத்து தான் அந்த நபியுடைய உம்மத்து தான் நபியுடைய உம்மத்துல ரெண்டு உம்மத்து ஒன்னு உம்மத்துல் இஜாபா இன்னொன்னு உம்மத்துல் தாவா உம்மத்துல ஒரு உம்மத்து என்ன உம்மத்துல் இஜாபா இன்னொன்னு உம்மத்துல் தாவா உம்மத்து தாவா என்றால் அதுல யூதர்கள் கிறிஸ்தவர்கள் காஃபிர்கள் முஷ்ரிக்கள் யஹூதி நஸ்ரானி மஜூசி எல்லாருமே வந்துருவாங்க அவங்க உம்மத்து தாவா அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பில் அடங்கக்கூடியவர்கள் உம்மத்துல் இஜாபா என்றால் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த உம்மத்திலையும் அல்லாஹ் நம்ம ஆக்கி வைத்தானே நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய நமக்கு வந்து அந்த உள்ளத்துல பூரிப்பு சந்தோஷம் ஏற்படணும் அல்லாஹ் நினைச்சு 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 அழுகணும் சஹாபாக்கள் ஏன் ரசூல்லாவுடைய அன்புல அழுதாங்க புரியுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்புல அவ்வளவு பெரிய ஒரு நிறைவையும் ஒரு ருசியையும் ஒரு திருப்தியையும் ஒரு மகிழ்ச்சியையும் அவங்க பார்த்தாங்க. விளக்குதா இல்லையா? ஏன் அப்படின்னு சொன்னா, மனிதர்களுக்கு உண்மையிலேயே அதாவது நல்லவர் புத்திசாலி மண்டையில மசாலா இருந்தா சொன்ன அறிவாளிகளா இருந்தா அவர்களுக்கு உணவு கிடைப்பதை விட உடை கிடைப்பதை விட உயர்ந்த இருப்பிடங்கள் கிடைப்பதை விட அவங்களுக்கு ஆன்மீக ரீதியான அறிவு சார்ந்த குணம் சார்ந்த சிறப்புகள் கிடைப்பதும் அவங்களுக்கு பெருசு. மக்கள்ல ரெண்டு வகையான மக்கள் இருக்காங்கம்மா. இந்த மண்டையில மசாலா இல்லாத கேஸ் இருக்கு பாருங்க, அதுக்கு வந்து இந்த சாப்பாடு ட்ரெஸ் வீடு பங்களா இதுதான் அவங்களுக்கு. அறிவாளிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அறிவு தான், அவங்களுக்கு அறிவு கல்வி, அவங்களுக்கு அறிவு ஞானம் இந்த விளக்கம் இந்த மாதிரியான சிறப்புகள் தான் அவங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். புரியுதா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இப்பேற்பட்ட ஒரு நபியை கொடுத்தானேன்னு நம்ம நினைக்கும் பொழுதே அதுக்கே அல்லாஹ்க்கு நம்ம மௌத்து வரைக்கும் நன்றி செலுத்தினாலே பத்தாது. அல்லாஹ் சொல்றானே, அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய நியமத்தை நீங்கள் எண்ணி பார்த்தால் அல்லாஹ்விற்கு நீங்கள் அந்த நியமத்தை நீங்கள் எண்ணி முடிக்க முடியாது. வ இன் தஊது நியமத்தல்லாஹி லா துஹ்சூஹா, அல்லாஹ்வுடைய நியமத்தை நீங்கள் எண்ணினால் நீங்கள் அதை எண்ணி முடிக்க முடியாதுங்கிறான். அப்ப உடனே நம்ம என்ன செய்வோம், நமக்கு வர்றது பொதுவா தப்பு இல்ல, வெறும் இந்த துன்யா உலகம் சார்ந்த கபருல வச்சா அழிந்து விடக்கூடிய அந்த தன்மைகள் மட்டுமே நியமத்துகள் மட்டுமே ஞாபகம் வரும். புரியுதா இல்லையாமா? என்ன வரும், ஆஹா அல்லாஹ் எனக்கு கண்ணை கொடுத்தான், அம்மா கண்ணை கொடுத்துருக்கான், காதை கொடுத்துருக்கிறான், காதை கொடுத்துருக்கிறான், இப்படியே நினைச்சு நினைச்சு பார்ப்பான். உண்மையிலேயே இதெல்லாம் பெரிய நியமத்து தான். கண்ணு, ஒரு கண்ணுக்கு வந்து 1 கோடி ரூபா தரேன், 2 கோடி ரூபா தரேன், 10 கோடி ரூபா தரேன்னு சொன்னா ஒருத்தர் 2 கண்ணையும் கழட்டி கொடுத்துருவாரா? கொடுக்க மாட்டேன். அல்லாஹ் அக்பர். சாதாரண இந்த கண்ணுக்கு எது வரைக்கும், இந்த ரூஹு இருக்கிற வரைக்கும் தான் இந்த கண்ணுக்கு மதிப்பு. புரியுதா? ரூஹு போயிடுச்சுன்னா அதோட முடிஞ்சு போச்சு. இப்படி துன்யா சார்ந்த எத்தனையோ நியமத்துகள், அதுக்கு மதிப்பே போட முடியலையே. இந்த கண்ணுனால ஒருத்தன் சொர்க்கத்துக்கு போயிட முடியாது. புரியுதா இல்லையா? அது அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டில் ஈடுபடுத்தாத வரைக்கும் இந்த கண்ணு நமக்கு வழிகாட்டுது, இருள் எது வெளிச்சம் எது நல்லது எது கெட்டது எது. புரியுதா? பாம்பு எது கயிறு எது, எது கத்தி எது நமக்கு நல்ல பொருள், இப்படிலாம் பிரிச்சு காட்டக்கூடிய இந்த கண்ணுக்கே நம்ம இவ்வளவு நினைச்சு பார்க்கிறோமே. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு அனுப்பப்பட்டு ஹிதாயத் எது தலாலத் எது நேர்வழி எது வழிகேடு எதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டினாங்களே, அவங்க எவ்வளவு பெரிய நமக்கு கண்ணு யோசிச்சு பாருங்க. இந்த கண்ணுக்கு நம்ம இவ்வளவு நினைக்கிறோமே, இதை விட பெரிய கண் என்ன? நேர்வழி என்ற கண்ணை நமக்கு திறந்தாங்கல்ல. இப்ப வெளிச்சமா இருளாங்கிறத இந்த கண்ணை வச்சு பார்க்கலாம், ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நேர்வழியை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கண்ணு தேவையா? அப்ப குருடர்கள்லாம் ரசூலுடைய நேர்வழியை தெரிஞ்சுக்கலையா? புரியல உங்களுக்கு? தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள் எத்தனை பேர் குருடரா இருந்தாங்க, கண்ணு இல்லாம இருந்தாங்க. அப்ப இதை விடவெல்லாம் பெரிய நேர், அதாவது வெளிச்சம் எது ஒளி எது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டின வெளிச்சம் அது. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு ஒரு விஷயத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்தாங்களே. இப்ப எப்படின்னு சொன்னா, அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களை நமக்கு எப்படி சொல்றான், அம்மாங்கிறான். அப்ப தந்தை யாருங்க நமக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய உடலுக்கு நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தை, தாய் தந்தை நம்முடைய இந்த உடலுக்கு யார் தாய் தந்தை? நம்மை பெற்றெடுத்த நம்முடைய இரத்த தாய் தந்தை. ஆனா நம்முடைய ரூஹுக்கு நேரான வழியை காட்டி, நம்முடைய ரூஹுக்கு நேரான வழியை காட்டி நம்மை நேர்வழியில் நடத்தினார்களே அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் நம்முடைய ஆன்மீக தந்தை, உண்மையான ஆன்மீக தந்தை. யோசிச்சு பாருங்க, அவங்க இல்லைனா, அவங்க அனுப்பப்பட்டிருக்கவில்லை என்றால் நமக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கும், எவ்வளவு பெரிய வழிகேடு நமக்கு, வழிகேட்டில் நம்ம சிக்கி இருப்போம். புரியுதா இல்லையா? அப்ப அவ்வளவு, அதாவது நம்முடைய தாய் தந்தையை விட, நமக்கு எல்லா உறவுகளையும் விட, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் விட நமக்கு மிக உயர்ந்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நாம் நம்பி இருப்பது உண்மையாக இருக்குமே ஆனால், அந்த அதை நாம் உணர்ந்திருப்போமே ஆனால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய நபிக்கு அல்லாஹ் இவ்வளவு சிறப்பு கொடுத்தானே என்று சந்தோஷம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். இவ்வளவு பெரிய நபி எனக்கு கிடைக்க பெற்றார்களே என்ற அந்த ஈமானிய தாக்கம், அந்த சந்தோஷம் நமக்கு இருக்கும். அதனால அவங்க மேல இன்னும் நமக்கு முகப்பத்து வரும். அதனால அவங்களுடைய சுண்ணத்துகளை பேணக்கூடியவர்களாக, அவர்களை நமக்கு நெருக்கமானவர்களாகவும், அது மட்டுமல்ல நாளை அந்த நபிக்கும் நான் நெருக்கமானவர்களாக இருக்கணும், எவ்வளவு க்ளோஸ் ஆக முடியுமோ நபிக்கு நான் க்ளோஸ் ஆகணும் என்ற ஆசையும் நம்மகிட்ட இருக்கும். இப்ப அப்படிலாம் நம்ம என்னைக்காவது துவா பண்ணிருக்கோமா? இப்ப நம்ம துவா கேட்கும்போது எப்படிலாம் துவா கேட்பீங்க, எப்படிலாம் கேட்டிருக்கிறீங்க துவா? பொதுவா என்ன, நிறைய பேர் டெஸ்ட் பண்ணிருக்குது, என்ன துவா 10 நிமிஷம் கேட்டிருப்பாரு, கூப்பிட்டு என்ன அப்படின்னு கேட்டா பிள்ளைக்கு சீட்டு கேட்டாங்க, பிள்ளைக்கு காலேஜில் சீட்டு கேட்டாராம், 10 நிமிஷம் உட்காந்து. அப்புறம் வேற என்னங்க கேட்டீங்க, நல்ல படிச்சு ஒருத்த புள்ள படிச்சு முடிச்சிருப்பான், அவனுக்கு வேலை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் புள்ள ஒரு வயசுக்கு வந்த புள்ள இருக்கு, மாப்பிள்ள கேட்டுக்கிட்டு இருந்தேன், முடிஞ்சு அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவனதான் வேற என்ன இருக்குன்றான். பொதுவாக இன்றைக்கு மக்கள் என்னன்னா இவ்வளோ நேரம் துவா கேட்டே இருப்பாரு, கேட்பாரு. காபத்துள்ள அஞ்சு உமராக்கு வர்றாங்கல்ல, சரியான வித்தியாசமா இருக்கும். என்ன நான் தவாப் பண்ண போறேன், சரி போங்க, இதுல என்ன இருக்கு என்ற ஏன் சொல்லணும், எதுக்கு தவாப் பண்ண போறேன் தெரியுமா, இது என்னடா ரொம்பா இருக்கு, என் பிள்ளைக்கு இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கிடைக்கிறதுக்காண்டி துவா செய்ய போறேன். தவாப் செய்யற நோக்கம் என்ன, இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கிடைக்கணுமா? தவாப்புக்கு நோக்கம் என்ன, எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கணுமா? மெடிக்கல் காலேஜில் சீட்டு, என் பிள்ளை பிளஸ் டூ படிக்கலாம் சார், அவனுக்கு எப்படியாவது அடுத்த வருஷம் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்கணும், அதுக்காண்டி தவாப் பண்ண போறான் சார். யா அல்லா ரப்புல் ஆலமீன், இதுதாங்க நம்ம நிலைமை. நான் விளையாட்டுக்கு சொல்ல நடக்கிறத சொல்றேன், அல்லா பாதுகாப்பு சுத்தி சுத்தி கடைசியில் சுத்தி சுத்தி எங்க வந்தாலும் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தா என்ன, எம்பிபிஎஸ் படித்தா என்ன, கடைசியில் எல்லாம் அந்த சோறு தான் முடிஞ்சு. ஏன்னா எல்லாம் நல்லா சாப்பிடணும், நல்லா உடுத்தணும், நல்லா வேற என்னங்க துன்யாவில் வேற என்ன இருக்கு சொல்லுங்க, இதுல தான் வந்து நிற்கும். எல்லாம் தன்னுடைய பிள்ளைகளை ஏடிஎம் மிஷின் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க, இப்படியே மெடிக்கல் காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களே, சமுதாயத்துக்கு சேவை செய்யணுங்கிறதுக்காண்டியா டாக்டர் ஆகி என் பிள்ளை ஏழைகளுக்கெல்லாம் மெடிக்கல் பார்க்கணும், ஏழைகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும், அதுக்காண்டியா? மெடிக்கல் காலேஜில் படிக்க வச்சா பணக்கார பொண்ணு கிடைக்கும், நிறைய வரதட்சணை வாங்கலாம், என்ன நிறைய சம்பாதிப்போம், ஏன்னா நிறைய எனக்கு நிறைய காசு கொடுப்பான், கழுத்து நிறைய இந்த இதுக்கு சங்கிலி மாட்டின மாதிரி கழுத்து நிறைய என்ன மாட்டிக்கலாம், நகையை மாட்டிக்கலாம், கை நிறைய கையில் விளங்கு போடுற மாதிரி கை நிறையா உலையில போட்டுக்கலாம், அப்புறம் ஊரை சுத்தலாம், மிச்ச மீதி என்ன செய்யலாம், ஒரு காரை வாங்கி வச்சுக்கிட்டு ஊரை சுத்தலாம், முடிஞ்சு போய் இதுதான் துன்யா. கடைசியில் மொத்தமாக துன்யா இதாங்க. எத்தனை கிழவிங்க தெரியுமா மூத்தா போகும்போது டப்பா 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 ஒழிச்சு 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 வச்ச நகையெல்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா, எவ்வளவு கிழவிங்க தெரியுமா? அப்பா அப்பதான் நினைப்பாங்க, டே இந்த கிழவிக்கு இவ்வளவு ஆசையான்னு சொல்லிட்டு, இந்த கிழவி ஒரு நாள் குமரியா இருந்தானே கிழவியா இருக்கு, அப்பேருந்து சேர்க்க ஆரம்பிச்சதுதான். ஏன்னா கடைசியில ஜக்காத்தும் கொடுத்துருக்காது, தர்மமும் பண்ணிருக்காது, ஒன்னும் பண்ணிருக்காது, எல்லாம் டப்பா 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 டப்பாவா ஒழிச்சு 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 இருக்கும். கடைசியில வீட்டுல இருக்க மருமகம்லாம், அப்பா இந்த கிழவி போச்சுப்பா, என்ன எல்லாம் நமக்கு கிடைச்சிச்சுப்பானு எல்லாம் ராத்திரில உட்காந்து பங்கு போட ஆரம்பிச்சிருவாளோ, மருமூல் இணைச்சு வாழ்வேன், ராத்திரில உட்காந்து எல்லாம் எடு கணக்கு போடு கணக்கு போடு பங்கு போட ஆரம்பிச்சு, அவ்வளவுதான் துன்யா, ஒண்ணும் கிடையாது. கடைசியில் முடிஞ்சு போச்சு. அல்லாஹு அக்பர், நான் எங்கேயோ சொல்லி எங்கேயோ வர விஷயத்துக்கு வாங்க. இப்ப நம்முடைய துவாக்களை எடுத்துக்கொண்டா எல்லாமே இதை சுத்தி தான். அல்லாஹ்வை புகழ்றதா இருந்தாலும் நமக்கு எப்படி புகழ்றதுன்னே தெரியல, புரியுதா? யாழ்லா எனக்கு இப்பேற்பட்ட ஒரு நபியை கொடுத்தியே என்று அல்லாஹ்வை நம்ம எவ்வளவு புகழ்ந்திருக்கோம் யோசிச்சு பாருங்க. யாழ்லா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நபியை கொடுத்தியே, யாழ்லா என்னை இந்த நபியை கொண்டு என்ன சங்கைப்படுத்தினாய், அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு அல்லாஹ் நமக்கு சங்கைப்படுத்தி நம்ம கண்ணியப்படுத்திருக்கலாம். அல்லாஹ்வுடைய நபி மேராஜுக்கு போனதை கொண்டு கண்ணியம் யாருக்கு கிடைச்சிருக்கு, நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப இதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நம்ம துவானை சொல்லணும், இதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். யாழ்லா நாளைக்கு நான் மறுமையில ரசூல்லாக்கு நெருக்கமா இருக்கணும், அங்க சொல்ல வந்தேன், புரியுதா இல்லையா? துவா கேட்கும்போது நம்ம அதெல்லாம் கேட்கிறோமா? அப்ப சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க, நம்மள மாதிரியா இருந்தாங்க? சஹி முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் ரியாது சாலிஹின்ல இருக்கு, அனிமா ரபியாங்கிற ஒரு சஹாபி. பாருங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவ்வளவு பணிவிட செய்றாரு, ரசூலுல்லாஹிக்கு அவ்வளவு வேலை செய்றார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பார்த்துட்டு கேட்கிறாங்க, ரபியா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க கேளுங்க நான் அல்லாஹ்விட்ட உங்களுக்காண்டி துவா கேட்கிறேன்னு சொல்லிட்டு. நம்மளா இருந்து என்ன சொல்லியிருப்போம், யாரோ சில மதினாக்கு வெளியில ஒரு ரெண்டு பிளாட் வேணும்ன்றோம், மதினாக்கு வெளியில எனக்கு ஒரு ரெண்டு பிளாட் வேணும், அல்லது அடுத்த போருக்கு போகும்பொழுது கொஞ்சம் கனிமத்து கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன்னு இப்படித்தான் உட்காந்துருக்கோம். அந்த சஹாபி என்ன செய்தாரு, உடனே ஒரு கேள்வி கேட்டார், யா ரசூலல்லா உரியது முராஃபக்கத்தக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் ஐ வாண்ட் டு பி வித் யூ டங், நான் உங்களுடைய நண்பனாக இருக்க வேண்டும் டங், ரஃபீல் வச்சு பாருங்க. நம்ம ஏதாவது துவா கேட்டுக்கிறோம் அந்த மாதிரி, மொத்தமாக துன்யாவை கேட்க வேண்டியது, அப்புறமா சொர்க்கம் வரும்போது யாரெல்லாம் பார்த்து நீ கொடுத்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம துன்யா சொர்க்கம் இவருக்காண்டி காத்துக்கிட்டு இருக்க மாதிரி. எல்லாத்திலையும் ஆகிரத்துன்னு சொன்னால் அதில் தேவையற்றவர்களாக, துன்யான்னு சொன்னால் அதை விட தேவை நமக்கு எதுவுமே இல்லை, அப்படிதான் நம்ம இதுவாக கேட்கிறோம். துன்யாவை அல்லாவிடத்துல வலியுறுத்தி கேட்கிற மாதிரி ஆகிரத்தை வலியுறுத்தி கேட்கிறோமா? சொர்க்கம் வேணும் வேணும்னு கேட்டு அல்லாட்ட அழுது எத்தனை தடவை அழுதுருப்போம் சொல்லுங்க பார்க்கலாம். சொர்க்கம் யாரெல்லாம் எனக்கு சொர்க்கம் வேணும் அப்படின்னு சொல்லி சுஜூதுல அத்தஹியாத்துல தஷஹூதுல ராத்திரில உட்காந்து யாரெல்லாம் எனக்கு சொர்க்கம் வேணும் சொர்க்கம் வேணும்னு எவ்வளவு அழுதுருப்போம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அதே இது துன்யா வேணும்னு கேட்டு எவ்வளவு அழுதுருப்போம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இல்லையா விஷயத்துக்கு வாங்க. அப்ப சஹாபாக்கள் அவங்களுடைய சிந்தனை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு சஹாபி ஓடி வர்றாரு, யாரும் சொல்லலாம் எனக்கு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னாரு. ரசூல்லா என்னங்க, இந்த பாருங்க ரசூல்லா, நான் உங்க மஜ்லிஸ்ல உட்கார்ந்துருக்கிறேன், உங்களை பார்த்துடுறேன், எனக்கு சந்தோஷமா இருக்கு, வீட்டுக்கு போறேன், மனைவி மக்களோட இருக்கிறேன், அதுவும் சந்தோஷம்தான், ஆனா உங்க ஞாபகம் வந்துருது, உங்க ஞாபகம் வந்தவொடனே உங்களை பார்க்காம என்னால் இருக்க முடியல, ஓடி வந்துடுறேன், தொழுக வக்தா இருந்தா பார்த்துடுறேன், மஜ்லிஸா இருந்தா பார்த்துடுறேன், நீங்க வீட்டிலேயே இருந்தா கூட கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா நீங்க வெளியே வரும்போது பார்த்துடுறேன். ஆனா இப்ப எனக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா, இன்கேஸ் கண்டிப்பா நடக்க போகுது, நீங்களும் மௌத்தா போயிருவீங்க, நானும் மௌத்தா போயிருவேன், சரியா? அல்லாஹ்வுடைய நாட்டப்படி சரி வச்சுக்குங்க, நானும் சொர்க்கத்துக்கே வந்துடுறேன்னு வச்சுக்கோங்க, நீங்க கண்டிப்பா சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க, நானும் சொர்க்கத்துக்கே வந்துடுறேன்னு வச்சுக்கோங்க, நீங்க சொர்க்கத்துல உயர்ந்த நபிமார்களோடு பெரிய பெரிய நபிமார்களோடு நபிமார்களே உயர்ந்தவர்களா நீங்க எந்த தரஜால இருப்பீங்களோ, நான் எந்த கடைசியில் இருப்பனோ, நான் உங்களை அங்க பார்க்க முடியாதா ரசூலுல்லா, அந்த நினப்பு வந்துருச்சு ரசூலுல்லா, இப்ப என்னால ஒண்ணுமே செய்ய முடியலங்கிறேன், எப்படி யோசிச்சா இருப்பீங்களா? இதெல்லாம் எதனால வந்துச்சு, இவ்வளவு பெரிய சிறப்பு கிடைக்கப்பெற்ற ஒரு மனிதர் ஒரு நபி எல்லாவற்றையும் விட அவருக்கு பக்கத்தில் இருக்கிறதே பெருசுங்க, எல்லாவற்றையும் விட, புரியல உங்களுக்கு? இப்ப நீங்க பாப்பீங்க, துன்யாவை கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க, ஒருத்தர் ஒரு ராஜாவுக்கு பக்கத்தில் இருக்கார், ஒரு மன்னருக்கு பக்கத்தில் இருக்கிறார், ஒரு மந்திரிக்கு பக்கத்தில் இருக்கிறார், அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு கெத்தா இருக்கும் இல்லையா? சொல்லுங்க, இந்த ராஜா இந்த மந்திரி எல்லாம் மண்ணாங்கட்டி, இவருக்கு ஏதாவது நாளைக்கு மறுமையில கை கொடுக்க முடியுமா சொல்லுங்க? இவங்க என்ன செஞ்சிட போறாங்க, அதிகபட்சமா நாய்க்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி துன்யாவுடைய காசு தானே கொடுக்க முடியும், வேற ஏதாவது செஞ்சிட முடியுமா? நமக்கு நம்ம ரசூலுல்லா ஆகிரத்தை வழிகாட்டி இருக்காங்க, நினைச்சு பாருங்க, நமக்கு நம்ம ரசூலுல்லா அல்லாஹ்னா யாருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, வேற என்ன வேணும் இதை விட பெருசு? புரியல, குரானை அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஒரு தடவையும் வகி வர்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஆயத்து இறங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒட்டகம் அது எத்தனை கிலோ, எத்தனை கிலோ வரைக்கும், ஒரு டன் வரைக்கும் கூட ஒட்டகம் தாங்கும். ரசூலுல்லா உட்கார்ந்துருக்கிறாங்க, வகி இறங்கிருச்சு, ஒட்டகத்தால நடக்க முடியல, அப்படியே உட்கார்ந்துருச்சு கீழே, கை காலெல்லாம் முறிஞ்சிடும் போல இருக்கு, அப்படியே கீழே உட்கார்ந்துருச்சு, அவ்வளவு வலிய தாங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒரு ஆயத்தையும் வாங்கினாங்க. ஜைத் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க மடியில ரசூல்லா படுத்திருக்கிறாங்க, வலி வந்துருச்சு. ரசூல்லா யார் மடியில படுத்திருக்கும் போது, அல்லாஹு அக்பர், ஜைத் இப்னு சாபித் சொல்றாரு, ரசுல்லாவுடைய தலையாச்சி எடுத்து கீழே என்னால வைக்க முடியல. ரசுல்லாக்கு வகி வந்துருச்சு. எப்படி தெரிஞ்சுப்பாங்க ரசுல்லாக்கு வகி வர்றது அப்படின்னா, நெத்தி வந்து வேர்க்க ஆரம்பிச்சோம். நெற்றி வந்து அப்படியே மாதுளம் பழத்தினுடைய அந்த விதை மாதிரி அப்படியே புட்டு 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 அப்படியே அந்த வேர்வையே ஒரு அழகா இருக்கும். அந்த மாதிரி வேர்வை வேர்த்துச்சுன்னு சொன்னா ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி வருதுன்னு அர்த்தம். அப்ப யாரும் பேச மாட்டாங்க. ரசூல்லாவுடைய முகத்தை பார்த்தோன்னு அந்த வேர்வையினால ஜெயித் இப்னு சாபித் விளங்கிக்கிறாரு ரசூல்லாக்கு வஹி வருதுன்னு. ஜெயித் இப்னு சாபித் சொல்றாரு, என்னுடைய தொடையில ரசூல்லா தலை வச்சு படுத்திருந்தாங்க, நான் முடிவு பண்ணிட்டேன், என் தொட ரெண்டா போயிடுச்சு. என்னுடைய தொட உடலுடைய பகுதியிலேயே நமக்கு அல்லாஹுத்தால தொடையை வந்து ஒரு பலமா கொடுத்துருக்கான். அந்த தொடையே எனக்கு ரெண்டாவ், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. வெட்டப்பட்டது போன்ற வலியை உணர்ந்தேன், முடிச்சிட்டு அவ்வளவுதான், என் தொடையே ரெண்டா போயிடுச்சுன்னு உணர்ந்தேன். அப்ப 6600 மேற்பட்ட வசனங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல இறங்கினுச்சு. எவ்வளவு வலியை தாங்கியிருப்பாங்க. இன்னா சனுல்கி அலைக கவுலன் சகீலா, நபியே உங்கள் மீது மிக வலுவான மிக சுவையான வார்த்தையை நாம் இறக்குகிறோம். ஒரு ஒரு குரான் வசனமும் அவ்வளவு பலமானது. அல்லாஹ் சொல்றான், மலையின் மீது இறக்கினால் மலையே சுக்குனராக இருக்கும் என்று சொல்லு. அப்படிப்பட்ட அந்த குரான் வசனங்களை நமக்காக ஒவ்வொரு தடவை வகி வரும்போது தாங்கி அதை மனப்பாடம் செஞ்சு அதை நமக்கு சொல்லி கொடுத்து மனப்பாடம் செய்ய வச்சு அதனுடைய விளக்கத்தையும் கொடுத்தாங்களே. இப்பேற்பட்ட நபி சொல்லுங்க பார்க்கலாம், இந்த உலகத்தில் அவர்கள் அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியா நமக்கு அவங்கள விட பெரிய நேமத்து என்னங்க வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்கள விட பெரிய நம்ம பார்க்கிறோம் உகது போறல, ஒரு பெண்ணு ஓடி வர்றாங்க நினைச்சுக்கிட்டாங்க சஹாபாக்கெல்லாம், ஆஹா யாரும் சொல்லிட்டாங்க போல இருக்கு, கணவர் இறந்ததை யாரோ சொல்லிட்டாங்க போல இருக்கு, அண்ணன் இறந்ததை யாரோ சொல்லிட்டாங்க போல இருக்கு, தந்தை இறந்ததை யாரோ சொல்லிட்டாங்க போல இருக்கு, சகோதரர் இறந்ததுன்னு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி விளங்கிக்கிறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியலையே, எப்படி இவங்களை சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பிடிச்சாங்க, பிடிச்சிட்டு கவலைப்படாதீங்கம்மா அத்தா இறந்துட்டாங்க அல்ல அவங்களுக்கு அப்படியா இன்னால் இல்லை இல்லை பரவாயில்ல. இப்படி ஒரு ஒருத்தரா ஒரு ஒருத்தருடைய மௌத்த சொல்லி ஆறுதல் சொல்றாங்க. ஒரு ஒரு மௌத்த கேள்விப்பட்டதுக்கு பிறகு இன்னால் இல்லா ஓதிக்கிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. எல்லா மௌத்தையும் கேள்விப்பட்டதுக்கு பிறகு அவங்க கேட்கிற ஒரே கேள்வி, மாதா ஃபால ரசூலுல்லா, ரசூலுல்லா எப்படி இருக்கிறாங்க அதை சொல்லுங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்க? அப்ப சஹாபாக்கு சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ் ஹுவ பிஹைர், அவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னவனே அவ்வளவுதான். அவங்களுக்கு பிறகு எங்களுக்கு எவ்வளவு பெரிய முசீபத்தா இருந்தாலும் சரி, அவங்க உயிரா இருந்துட்டாங்களா எங்களுக்கு எல்லாமே சின்ன முசீபத்தாயிருச்சு, எல்லாமே சின்னதுதான். அதை விட அவ்வளவுதான் எங்களுக்கு, அதுக்கு மேல நாங்க எதையுமே எதிர்பார்க்கலன்னா. இன்னைக்கு நம்ம பெண்கள் எப்படி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு வச்சுங்க, ஏதாவது நீங்க ஹதி சொல்லுங்க, ஆமா ஆமா உன் ஹதி சுத்திக்கு வை, தெரியும் தெரியும் இந்த நேரத்துல ஹதி சொல்ற நேரம், ஆமா எவ்வளவு பெரிய குஃபு இருப்பாருங்க. ஏதாவது ஒன்று சொல்லுங்க, குரான் ஆயத்து ஹதீஸ் ஓதுங்க, ஆமாம் வந்துட்டார் இந்த நேரத்தில் ஹதீஸ் சொல்றதுக்கு, ஆமாம் வந்துட்டார் இந்த நேரத்தில் ஆயத்து சொல்றதுக்கு. ஏன்னா நீங்கள் ஏதாவது அல்லாவை பற்றி ரசூலை பற்றி சொல்லுங்க, தெரியும் தெரியும் அந்த அல்லாவுக்கு தெரியும் எனக்கு ரொம்ப தெரியும் நீ சொல்லாஹா, அது எவ்வளவு பெரிய வார்த்தையும் சொல்றோம், எவ்வளவு தூர தள்ளுறோம், எவ்வளவு அவமரியாதை செய்யறோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். நீ பாருங்க இதெல்லாம் நம்ம புரியணும், இதெல்லாம் எப்படி சும்மா வார்த்தையால் வர்ணிக்கப்பட்டதா? நம்ம பொய் பேசலாம், சஹாபாக்கள் பொய் பேசுவாங்களா சொல்லுங்க? நம்ம ஒருத்தர் மேல அன்பு வச்சா சும்மா அள்ளி விடுவோம் இல்லையா? ஏமா ஒருத்தர் மேல அன்பு வந்துட்டா ஆஹா ஒன்ன மாதிரி ஆகுமானு கோவம் வந்தா பாக்கணும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. முதல்ல தூக்கி தலையில கிரீடம் வச்ச மாதிரி வச்சிருப்போம், அதுக்கப்புறமா தூக்கி காலில் கீழே செருப்பு போட்டு மீச்ச மாதிரி மீச்சு விட்டு போயிட்டே இருப்போம். இது நம்ம வெளிப்படுது, சஹாபாக்கள் அப்படி கிடையாது, அவங்க உண்மையை தான் பேசுவாங்க. அனுசரது எல்லாம் சொல்றாங்க பாருங்க, எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த அந்த நாளை விட ஒரு வெளிச்சமான நாளை நாங்கள் மதீனாவில் பார்த்ததில்லைங்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு சூரிய வெளிச்சத்தை விட யார் வெளிச்சமா தெரிஞ்சா? ஏன் சூரிய வெளிச்சத்தை வச்சு பகலை தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், நம்ம வாழ்வாதாரத்தை தேடிக்க முடியும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வெளிச்சம் இருக்கு பாருங்க, யா அய்யுஹன் நபியு இன்னா அர்ஸல்நாக ஷாஹிதன் வ முபஷிரன் வ நதீரன் வ தாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வ சிராஜன் முனீரா. அல்லாஹ் நம்முடைய ரசூலை பத்தி
நபியே, உங்களை சுடர்விட்டு பிரகாசிக்கக்கூடிய விளக்காக நாம் அனுப்பியிருக்கிறோம். சூரியனுக்கு சொல்லக்கூடிய அதே சிபத்தை அல்லாஹ் ரசூலுல்லாஹி சொல்றான், சுடர்விட்டு பிரகாசிக்கக்கூடிய ஒரு விளக்காக நாம் அனுப்பியிருக்கிறோம் சொல்லிட்டு. அவங்களுக்கு சூரியனை விட வெளிச்சமாக யார் தெரிஞ்சா? ஏன், அவங்க மூலமா தான் ஹிதாயத்து கிடைச்சிச்சு. அந்த சந்தோஷம் அவங்களுக்கு அவ்வளவு நிரப்பமா. அதே அனசு சொல்றாங்க ரழியல்லாஹு அன்ஹு, மதீனாவிலேயே ஒரு கடுமையான காரிருள் சூழ்ந்த ஒரு நாளை நாங்கள் பார்த்தோம் என்றால் அது ரசூலுல்லாவுடைய மரண நாள் தான். அவங்க ஒஃபாத்தான நாள் எங்களுக்கு வாழ்க்கையிலேயே மதீனாவில் அப்படிப்பட்ட ஒரு இருளடைந்த நாளை, அந்த பகலே அவங்களுக்கு எப்படி ஆயிடுச்சு, இருளா போயிடுச்சு. இதெல்லாம் என்ன வசனத்துக்காண்டி சொல்லப்பட்டதா? ஒரு எந்த விதமான மிகையும் இல்லை, அவர்கள் அந்த மாதிரி உணர்ந்திருக்கான். அந்த மாதிரி உமர் எவ்வளவு பெரிய ஆளுங்க சொல்லுங்க பார்க்கலாம், என்ன ஸ்ட்ராங் ஈமானவர், என்ன பலமானவர், சாதாரண ஆளா கிட்டக்க யாருமே நிக்க முடியாது. அவ்வளவு பெரிய பலமுள்ள மனிதர், இவ்வளவு பெரிய வீரர், எல்லாரும் பதுங்கி பதுங்கி ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க. இவர் என்ன செஞ்சாரு, ஒருத்தர் ஒருத்தர் வீட்டா போய் கதை வச்சுட்டேய், அம்மாட்ட குடிச்ச பால் வந்து வயிற்றுக்கு கக்கணும்னு சொன்னா என்ன வந்து அங்க பாடுறான்னு சொல்லிட்டு இருந்தார். எவ்வளவு பெரிய வீரர், யாருக்காவது அவங்க அம்மா அவருடைய மரணத்தை கொண்டு இரங்கல் பாட்டு பாட வேண்டும் என்று விரும்பினால் அவர் என்ன எங்க வந்து சந்திக்கட்டும், மக்காவுக்கு வெளியில அந்த இடத்துல வந்து சந்திக்கட்டும், நான் ஹிஜ்ரத்துக்கு போறேன், அங்கிருந்தா புறப்படுறோம், வாங்கடா ஒண்டி கொண்டி பாத்துருவோம்னு சொல்லிட்டு போனார். அவ்வளவு பெரிய வீரமிக்க அந்த உமர், அவ்வளவுதான் முடிச்சு, கை காலெல்லாம் அப்படியே சோர்ந்து போய் மஸ்ஜித நபவியுடைய வாசல்ல அப்படியே உட்காந்துட்டார். முடிச்சு அப்படியே உட்காந்துட்டார். அவரை தேத்துறதுக்கு பல பேர். அப்புறம் சொல்றாரு, இந்த பாருங்க, யாராவது ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்கன்னு மட்டும் சொன்னீங்க, முடிஞ்சு வெட்டிடுவேன் தலை. அவங்கெல்லாம் முனாஃபிக்குன்றார். அவங்கெல்லாம் எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் பேச போனாங்களோ அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் போயிருக்கிறாங்க, வருவாங்க அப்படின்னு கையில வாழை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டார் பள்ளிவாச வாசல். முடிச்சு எல்லாம் உமரை சுத்தி உட்கார்ந்துருக்கிறாங்க. அவர் அப்படியே உட்கார்ந்துருக்கிறார், திகச்சு போய் பிரம்மையா உட்கார்ந்துருக்கிறார். அதுக்கப்புறம் அபூபக்கர் வர்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முத்தமிடுறாங்க, மக்களை எல்லாம் பாக்குறாங்க, ஒரு பக்கம் கூட்டம் உமரோட உட்கார்ந்துருக்கு. அதுக்கப்புறம் மிம்பர்ல ஏறி அல்லாவை புகழ்ந்து அல்லாவுடைய ஆயத்தை சொன்ன உடனேதான் உமருக்கு கொஞ்சம் கொஞ்சமா விளக்கம் கிடைக்குது, தெளிவு கிடைக்கிறது, சுதாரிப்புக்கு வர்றாரு. அல்லாஹு அக்பர், இப்போதுதான் இந்த வசனம் இறக்கப்பட்டதை போன்று நாங்கள் அந்த வசனத்தை செவியுற்று வர்றார். அப்ப உமர் மாதிரி இவ்வளவு பலமான ஒரு ஆளையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண செய்தி ஆட்டி படைத்தது என்றால் எந்த அளவு அவங்க பாசம் வச்சிருந்திருப்பாங்க. அந்த பாசத்துக்கு காரணம் என்ன, அவங்க ரசூலுல்லாவை அறிந்தார்கள். அவர்கள் அறிந்தார்கள், எப்படி அறிய வேண்டுமோ அறிந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்களை சிந்திச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் நபியே நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் என்ற சிறப்புகளை அவங்க உணர்ந்தாங்க. இந்த மாதிரியான ஹதீஸுகளை கேட்டு கேட்டு இப்பேற்பட்ட ஒரு நபி நமக்கு கிடைக்கப்பட்டார்கள், அந்த நபிக்கு பக்கத்தில் நம்ம இருக்கும், இதெல்லாம் உணர்ந்து அவ்வளவு பெரிய பாசத்தை அவங்க சுமந்திருந்ததுனாலதான் அந்த ஒரு ஈமான் லெவல் அவங்களுக்கு இருந்துச்சு இல்லையா. நமக்கு அவ்வளவுதான், அது ஒரு தனி வாழ்க்கை, அது யாரோ ஒருத்தங்க வாழ்ந்தாங்க வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. நம்ம வந்து அவ்வளவுதான், நமக்கு வந்து துன்யா, நம்மளை வந்து அல்லாஹ் துன்யாவுக்கு படைச்சிருக்கிறான். நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும், இன்னைக்கு காலையில என்ன ஆக்கணும், என்ன சமைச்சோம், என்ன சாப்பிட்டோம், இதுதான் ஒரு லிஸ்ட போட்டு வச்சுக்கிட்டு எத்தனை வீட்டுல தெரியுமா ஒரு ஊருக்கு போயிருந்தேன், ஒரே பஞ்சாயத்து. என்னடா பஞ்சாயத்துன்னு கேட்டா மாமியாரோட பெரிய பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்துனா, இன்னைக்கு மீன் சாலனை ஆக்க வேண்டிய நாள், நீ எப்படி பருப்பு சாலனை ஆக்கணும்னு சொல்லிட்டு, இன்னைக்கு பிரியாணி போட வேண்டிய நாள், இன்னைக்கு நீ எப்படி நெய்சோர் ஆகணும்னு சொல்லிட்டு சண்டை மருமகளோட. என்னங்கன்னு கேட்டா எங்க வீட்டுல லிஸ்ட் ஓட்டிருக்குமா, வாரத்துல ஏழு நாள், காலையில டிஃபன் ஒரு ஒரு நாளைக்கு என்ன, மத்தியான சாப்பாடு ஒரு ஒரு நாளைக்கு என்ன, ராத்திரி சாப்பாடு என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு அவங்க மாமியாரு லிஸ்ட் போட்டு ஒட்டிடுவாங்க. அடுத்த வாரத்துக்கு அது மாறிடும், அந்த லிஸ்ட பார்த்து தான் செய்யணும். இப்ப நம்ம இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கோம். இதுல இந்த காக்கா எலிய பார்த்துருக்கீங்களா, காக்கா பார்த்துருக்கீங்களா, எதை சாப்பிடுவோம், நல்லதை சாப்பிடுமா காக்கா, செத்து போன எலி சொல்லும் போது குமட்டல, ரோட்ல வரும்போது பார்க்கல, காக்கா குத்திட்டு இருக்கோம். எதை குத்திட்டு இருக்கோம்? செத்து போன எலிய. அதுவும் நாரி 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 நாலு நாள் நாத்து பிடிச்ச நிலைய இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த துன்யாலேயே உட்காந்து ஆக்கிரத்தை நினைச்சு பார்க்க நேரம் இல்லை. புரியுதா இல்லையா? அப்ப நம்ம இதெல்லாம் படிக்கிறோம்னு சொன்னா இதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி அல்லாட்ட நம்ம சிந்திக்கணும். ரசுல்லாவை பத்தி சிந்திக்கணும், இவ்வளவு சிறப்புகளை பத்தி சிந்திக்கணும். யாரெல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்ம சொர்க்கத்தை ஆசைப்படக்கூடிய அதே நேரத்துல அல்லாஹ் சொர்க்கத்தில் போனா நான் இப்ராஹிம் நபியை பார்ப்பனா சுபஹான் அல்லாஹ், இவ்வளவு பெரிய பாக்கியம், எங்க அத்தா ஆதமை பார்ப்பனா சுபஹான் அல்லாஹ், இப்படிலாம் நமக்கு ஆசை வரணும். புரியுதா இல்லையா? சொர்க்கத்தில் போனவனே அல்லாஹ் சொல்லியிருக்கான் பழமா கிடைக்கும் தந்தூரியா கிடைக்கும் சொல்லிட்டு, அப்ப கண்டிப்பா எனக்கு சொர்க்கம் வேணும். எப்படி நம்மள அதனாலதான் அல்லாஹ் என்ன செஞ்சா நமக்கு இவனு இப்படின்னு சொல்லிட்டு வாங்கடா சொர்க்கத்துல சாப்பாடு இருந்தான்ட்டான். இவனு துன்யாலேயே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகுனதுனால வாங்கடா ஓ பாக்கி ஹத்தி மிம்மா இஸ்தகையருன் உலகமி தயிரி மிம்மா இஸ்தகுன், நீங்க விரும்பின பழம் கிடைக்கும், நீ உங்களுக்கு வேணும்னா கறி கிடைக்கும்னா, மட்டன்லாம் காசே கிடையாது, ஃப்ரீ. எப்படி எல்லாம் ஃப்ரீ, என்ன தந்தூரி வேணுமா, பாபிக்யூ வேணுமா, பிபிக்யூ வேணுமா, ரோஸ்ட் வேணுமா, ஃப்ரை வேணுமா, எல்லாம் கிடைக்கும். அப்போ இவங்க அப்பா பாய் சொர்க்கம் வேணும்னு கேட்டா, ஏங்க சொர்க்கம் வேணும், அங்கதாங்க நிம்மதியா சாப்பிடலாம். புரியுதா இல்லையா? இப்படிதான் உட்காந்துருக்கு. நான் சொல்றது விளையாட்டா எடுத்துக்காதீங்க, சிரிக்கிறதுக்காண்டி சொல்லல. இப்படியே உட்காந்துருக்கு. இதுல இந்த ஜிஸ்ம் இருக்கு பாருங்க, உடல், இதுலயே நம்ம உட்காந்து இதுக்கு மேற்பட்டு அடுத்த ஒரு உலகம் இருக்குது, அடுத்த ஒரு ஆகிரத்துன்னு ஒண்ணு இருக்குது. புரியுதா? அந்த ஒரு உணர்வுகளுக்காக வேண்டிதான் இந்த அக்கீதாவை நம்ம படிக்கிறோம். இதை படிக்கிறதுனுடைய நோக்கம், யாரோ மற்றவங்க எல்லாம் வழிகட்டு போயிட்டாங்க, நம்ம தான் சரியான வழியில இருக்கோம், நம்ம கொள்கை சரியான கொள்கை, அதை படிச்சுக்கிறோம். புரியுதா? அவங்களுக்கெல்லாம் நம்ம மறுப்பு சொல்றோம், நம்ம தான் நோ 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 நோ, விளங்குதா இல்லையா? இதெல்லாம் உணரணும். இப்பேற்பட்ட ஒன்று, இந்த ஒன்று, இந்த சிறந்த சரியான இல்ம அல்லாஹ் கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு கொடுத்தானே, அதுக்கும் நன்றி செலுத்தணும். அதுல படிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வீடுகளுக்கு போனதுக்கு பிறகு தனி ஒண்ணும் இல்லை, இதுக்காக நீங்க முசல்லாலதான் உட்காரன்னு அவசியம் கிடையாது. நீங்க அடுப்புல நின்றுட்டு இருக்கும் பொழுதே நீங்க யோசிக்கலாம் இதெல்லாம், ஏன்னா இது கல்புக்கும் மனசுக்கும் அல்லாவுக்கு இடையில சம்பந்தப்பட்டு. புரியுதா இல்லையா? அப்ப இதெல்லாம் உணர்ந்து உணர்ந்து, இதெல்லாம் யாரெல்லாம் நான் இதை படிப்பதை கொண்டு இதன் மூலமாக என்ன ஈமானிய மாற்றங்கள் வர வேண்டுமோ, எனக்கு ஈமானிய என்ன உயர்வுகள், என்னுடைய ஈமானுடைய தரம் என்ன உயர வேண்டுமோ அதை எனக்கு கொடு அப்படின்னு கேட்கணும். ஒவ்வொரு விஷயத்தை படிக்கும் பொழுதும் அதற்கு பிறகு என்ன, அதனால என்ன மாற்றங்கள். புரியுதா? அப்ப நோக்கம் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த சிறப்புகளை நம்ம தெரிஞ்சு கொள்ளும் பொழுது அவங்க மேல நமக்கு மரியாதை அரமத் மகத்துவம் வரணும், அவங்க மேல நமக்கு அன்பு வரணும். அந்த அன்பானது, அந்த மகத்துவமானது அவர்களுடைய மார்க்கத்தை நேசிக்க தூண்ட வேண்டும், அவர்களுக்கு நெருக்கமாக மறுமையில் இருப்பதற்கு நமக்கு அந்த ஆசையை ஏற்படுத்த வேண்டும், அதற்கு அவங்களுடைய சுன்னத்துகளை பேணக்கூடிய அந்த பக்குவத்தை நமக்கு ஏற்படுத்தும். அப்ப இதெல்லாம் படிச்சாச்சு. படிச்சதுக்கு பிறகும் நம்முடைய அமல்கள்ல மாற்றம் கிடையாது, சுன்னத்து கிடையாது, ஃபர்ல் தொழுகையிலேயே அலட்சியம், மற்ற ஒழுக்கங்களையும் அலட்சியம்னு சொன்னா எல்லாம் வேஸ்ட். இதெல்லாம் என்ன, நம்ம எல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏதோ படிச்சேங்கிற அந்த ஒரு நன்மையை தவிர இதனால இந்த மாற்றங்கள் ஏற்படவில்லைன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல முஹப்பத்து, அவங்களுடைய சுன்னத்துக்கு ஒருத்தங்க மாற்றம் செஞ்சா அப்படியே பொங்கி எழணும். இப்ப நீங்க ஒரு நல்ல சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கீங்க, அல்லது ஒரு நல்ல சாமான் ஒண்ணுமில்ல, துணி துவைச்சு துணியை வச்சிருக்கிறீங்க வச்சுங்களேன், அதுல யாராவது வந்து அழுக்கு கையை வச்சு நான் அழுக்காக்கிறாங்கன்னு வச்சுங்க, கோவம் வருமா வராதா? குழைச்சதுக்கோ அல்லது கெடுத்ததுக்கோ கோபம் வருது. ரசுல்லாவுடைய தீன் இவ்வளவு கஷ்டப்பட்டு ரசுல்லா நமக்கு போதிச்ச தீன இன்னைக்கு மக்கள் பிதாத்துகளை கொண்டு அனாச்சாரங்களை கொண்டு இவ்வளவு அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்களே, யார் பாத்தியா ஓதுனா என்ன, யார் கத்தம் ஓதுனா என்ன, யார் என்ன செஞ்சா என்ன, எனக்கு பாட்டுக்கு வேற வேலை இருக்கு, நம்ம போயிட்டே இருக்கிறோமே, அப்ப நமக்கு விலங்கல். புரியுதா இல்லையா? சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதுப் இலைக்.